ஓம் சாந்தி. 27/8/2026 காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்போது இந்த எல்லையற்ற பழைய உலகம் விநாசமாக போகிறது. புதிய உலகம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் புதிய உலகம் செல்வதற்காக தூய்மையாக ஆகுங்கள். கேள்வி: பரமாத்மாவை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அறிந்திருக்கிறீர்கள்? அது மனிதர்களின் அறிவிற்கு அப்பாற்பட்டதாக உள்ளது. பதில்: ஆத்மா எவ்வாறு ஜோதி புள்ளியாக இருக்கிறதோ அதே போன்று பரமாத்மாவும் மிக சூட்சும ஜோதி புள்ளியாக இருக்கின்றார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த விஷயம் மனிதர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்டதாகும். சில குழந்தைகளும் கூட இதில் குழப்பமடைந்து விடுகின்றனர். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, குழப்பமடையாதீர்கள். ஒருவேளை சிறிய ரூபம் நினைவிற்கு வரவில்லையெனில் பெரிய ரூபத்தில் நினைவு செய்யுங்கள். அவசியம் நினைவு செய்ய வேண்டும். பாடல்: இரவு பயணிகளே, களைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். ஆகையால் குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக ஆகி அமர வேண்டும். இவ்வாறு வேறு எந்த இடத்திலும் புரிய வைப்பது கிடையாது. எந்த சாதுவோ அல்லது சந்நியாசியோ ஆத்ம அபிமானியாக ஆகி அமருங்கள் என்று புரிய வைப்பது கிடையாது. இதை ஒரே ஒரு தந்தை தான் புரிய வைக்கின்றார். வேறு யாருக்கும் கூறுவதற்கு வரவே வராது. இந்த யுக்தியை யாரும் கூற முடியாது. குழந்தைகளாகிய நீங்களும் கூட நான் ஆத்மா என்பதை புரிந்திருக்கிறீர்கள். ஆத்மாதான் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கின்றது. ஆத்மாதான் வக்கீலாகவும் டாக்டராகவும் ஆகிறது. ஆத்மாதான் இப்போது தூய்மையற்றதாக ஆகியிருக்கிறது, பிறகு தூய்மையாக ஆகிவிடும். ஆத்மாவில் ஞானத்தின் தாரணை ஏற்படுகிறது. தந்தை நிராகாரராக ஞான கடலாக இருக்கின்றார் எனில் அவசியம் வந்து ஞானம் கூறுவார் அல்லவா? பதீத பாவனன் எனில் அவசியம் வந்து தூய்மையாக ஆக்குவார் அல்லவா? அவர் சுப்ரீம் பரம்பிதா பரமாத்மா ஆவார். நான் உங்களது தந்தை சுப்ரீமாக இருக்கிறேன், ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறேன். எனக்கென்று சரீரம் கிடையாது. இந்த அனைத்து ஞானத்தையும் உங்களது ஆத்மா தாரணை செய்கிறது எனில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. வேறு எந்த இடத்திலும் கேட்பவர் மற்றும் கூறுபவர் ஆத்ம அபிமானியாக இருப்பதில்லை. தந்தை நிராகாரராக இருக்கின்றார். அவர் வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். மற்ற அனைத்து மனிதர்களும் தேக அபிமானத்தில் இருக்கின்றனர். இந்த லக்ஷ்மி நாராயணனும் ஆத்ம அபிமானியாக இருந்தனர் என கூறலாம். இருப்பினும் தேக அபிமானம் இருக்கிறது அல்லவா? இந்த ஞானம் பரம்பிதா பரமாத்மா வந்துதான் கொடுக்கின்றார். ஆத்மாவானது தாரணை செய்ய வேண்டும். ஆத்மாவிற்கு தான் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக ஆகுவதற்கான யுக்தி கூறுகின்றார். இப்போது முழு உலகமும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் எழுச்சி செய்ய வேண்டும். இதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். வீழ்ச்சி என்றால் அழிவு, எழுச்சி என்றால் படைப்பு. ஸ்தாபனை மற்றும் விநாசம். எதை ஸ்தாபனை செய்கிறார்? புதிய உலகை, சொர்க்கத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகம் நரகத்தை விநாசம் செய்கிறார். விநாசம் மற்றும் படைப்பு. கலியுகம் என்றால் பழைய உலகம். இந்த உலகம் அவசியம் விநாசம் ஆகியே தீர வேண்டும். விநாசத்தின் அடையாளம்தான் இந்த மகாபாரத யுத்தமாகும். மகாபாரதத்தின் உதாரணம் மகாபாரத சாஸ்திரத்தில் காண்பிக்கின்றனர். தந்தை பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கின்றார். அவசியம் புதிய உலகத்தை தான் ஸ்தாபனை செய்வார் அல்லவா? இது எல்லையற்ற விநாசம் மற்றும் எல்லையற்ற ஸ்தாபனை ஆகும். தந்தைதான் குழந்தைகளுக்காக புது கட்டிடம் கட்டுவார், பிறகு பழையதை அவசியம் அழித்து விடுவார். பாபா இப்போது புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தமோ பிரதானத்திலிருந்து மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்காக நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார். விநாசத்திற்காக மகாபாரத யுத்தம் பிரபலமானது. இது அதே மகாபாரத யுத்தத்திற்கான நேரம் என்று பாபா கூறுகின்றார். மகாபாரத நேரத்தில் அதே நட்சத்திரங்கள் வந்து தங்களுக்குள் சந்தித்துக் கொள்கின்றது. இந்த ஏணியிலும் பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சிக்கான உயர்ந்த கதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்தில் கல்ப கல்பம் என்ற வார்த்தையும் எழுதப்பட வேண்டும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றனர். இதுவும் உங்களது புத்தியில் இருக்கிறது. மனிதர்களின் புத்தியானது முற்றிலும் காட்ரேஜ் பூட்டினால் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை மனிதர்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். நடிப்பு நடிப்பதற்காக ஆத்மாக்கள் இங்கு சரீரத்தை தாரணை செய்கிறது. ஆக நாடகத்தின் முதல் இடைக்கடையை படைப்பவர் டைரக்டர், முக்கியமான நடிகர் போன்றவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்போது நீங்கள் நாடகத்தின் முதல் இடைக்கடை பற்றி யார் யார் நடிக்கின்றனர், மேலும் முழு நாடகத்தையும் ஆரம்பம் முதல் கடைசி வரை அறிந்து கொண்டீர்கள். தந்தையின் மூலம் இந்த முழு ஞானமும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, இதுதான் ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகின்றது. உலகாய ஞானத்தை தத்துவ ஞானம் என்று கூறப்படுகிறது. ஆன்மீக ஞானம்தான் ஞானம் என்று கூறப்படுகின்றது. இப்போது இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளின் புத்தியில் பதியும்படி புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 84 பிறவிகளுக்கான நாடகம் முடிவடைகிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இப்போது நாம் திரும்பி செல்ல போகிறோம். ஆனால் தூய்மையற்றவர்கள் யாரும் திரும்பி செல்ல முடியாது. இல்லையெனில் இந்த அளவிற்கு ஜெபம், தவம், தீர்த்த யாத்திரை ஏன் செய்கின்றனர்? தூய்மையாகுவதற்காகவே கங்கையில் குளிக்க செல்கின்றனர். ஆனால் அதன் மூலம் யாரும் தூய்மையாகிவிட முடியாது. ஆகையால் யாரும் திரும்பி செல்ல முடியாது. இன்னார் அனைத்தையும் கடந்து நிர்வாண் தாமத்திற்கு சென்று விட்டார், ஜோதி ஜோதியோடல் கலந்து விட்டார் என்று கட்டுக்கதை கூறுகின்றனர். யாரும் திரும்பி செல்வது கிடையாது என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். அனைத்து நடிகர்களும் இங்கேயே இருக்கின்றனர். இப்போது நாடகம் முடிவடைகிறது. ஆகையால் அனைவரும் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றனர். இப்போது அனைவரும் இங்கு வந்துவிட்டனர். பௌத்தர், கிறிஸ்து போன்றவர்கள் எங்கு இருக்கின்றனர் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. மேலிருந்து வந்த அனைத்து ஆத்மாக்களும் இங்கு இந்த நேரத்தில் தமோ பிரதானமாக இருக்கின்றனர் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக கல்பத்திற்கு முன்பும் ஆகியிருந்தீர்கள். தந்தை வந்துதான் ஸ்தாபனை விநாசம் செய்விக்கின்றார். இந்த ஞானம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்கக்கூடியது என்றும் கூறுகின்றனர். நான் உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று இந்த எல்லையற்ற தந்தை கூறியிருக்கின்றார். கிருஷ்ணர் ஸ்தாபனை செய்விப்பது கிடையாது, படைப்பவர் தந்தை ஆவார். எப்போது இந்த உலகம் தூய்மை இழந்து விடுகிறதோ அப்போது நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். நான் புதிய உலகத்தை படைக்கின்றேன் என்பது கிடையாது, பிரளயம் ஏற்பட்டது என்று காண்பிக்கின்றனர். இவை அனைத்தும் தவறாகும். பதீத பாவனனே வாருங்கள் என்று மனிதர்களை அழைக்கின்றனர் எனில் அவசியம் அழுக்கான உலகில்தான் பதீத்தமான உலகில் வருவார் அல்லவா? தந்தை வந்துதான் கிருஷ்ணபுரியின் சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். கிருஷ்ணர் கடலில் ஆல இலையின் மீது வந்ததாக காண்பிக்கின்றனர். இது சரியான விஷயமாகும். புது உலகில் முதலில் கிருஷ்ணர் தான் வருவார். கடலில் அல்ல, கர்ப்ப மாளிகையில் வருவார். கால் விரல் வாயில் வைத்துக் கொண்டு மிக ஓய்வாக கர்ப்ப மாளிகையில் இருப்பார். சத்தியுகத்தில் அனைத்து குழந்தைகளும் கர்ப்ப மாளிகையில் இருப்பார். கர்ப்ப மாளிகையின் விஷயத்தை தான் அவர்கள் கடலின் இலையின் மீது அமர்ந்திருப்பதாக காண்பித்து விட்டனர். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும். இந்த அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். இங்கு கர்ப்ப சிறையில் இருப்பதால் தான் எங்களை வெளியேற்றுங்கள், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று ஆத்மா கூறுகிறது. ஆனால் ராவணனின் ராஜ்யத்தில் பாவம் ஏற்படவே செய்கிறது, மீண்டும் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறது. நீங்கள் அரை கல்பத்திற்கு சிறை பறவையாக ஆகிவிடுகிறீர்கள். திருடர்களை தான் சிறை பறவைகள் என்று கூறுகிறோம். வெளியில் வந்தாலும் மீண்டும் திருடிக்கொண்டே இருப்பார்கள், சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அதனால்தான் சிறை பறவை என்று கூறுகிறோம். இது ராவண ராஜ்யம் என்று தந்தை புரிய வைக்கின்றார். அங்கு இந்த விஷயங்களே கிடையாது, அதுவோ ராம ராஜ்யமாகும். அங்கு கர்ப்ப சிறையும் இருக்காது, அந்த சிறையும் இருக்காது. இங்கு எத்தனை மனிதர்கள் சிறையில் இருக்கின்றனர்? கர்ப்ப சிறையும் இருக்கிறது, அந்த சிறையும் இருக்கின்றது. இரண்டு சிறைகள் உள்ளன. கலியுகத்தின் கடைசி அல்லவா? நீங்கள் இப்போது படைப்பின் காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். எழுச்சி மற்றும் வீழ்ச்சி ஒவ்வொரு கல்பத்திலும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. எழுச்சி மற்றும் வீழ்ச்சி உலகில் ஏற்படுகிறது. அதிலும் முக்கிய பங்கு பாரதத்தில் இருக்கிறது. ஆத்மா பரமாத்மாவை பிரிந்து வெகு காலம் ஆகிவிட்டது என்று பாடிக்கொண்டே இருக்கின்றனர். ஆக அதற்கும் கணக்கு வேண்டுமல்லவா? எந்த ஆத்மாக்கள் வெகு காலமாக பிரிந்திருக்கின்றன? முதன் முதலில் நடிப்பு நடிப்பதற்காக தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் வருகின்றனர். இப்போது அந்த தேவதைகள் கிடையாது. யார் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றார்களோ அவர்களது சிலைகள்தான் அடையாளமாக இருக்கின்றன. ராஜ்யம் அழிந்துவிட்டது, சொர்க்கம் அழிந்துவிட்டது, பிறகு நரகம் ஏற்படுகின்றது, மீண்டும் நரகம் அழிந்து சொர்க்கம் ஏற்படும். ஆக புதிய உலக படைப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மற்றும் நரகம் அழிந்துவிடும். படைப்பதற்கு குழந்தைகள் தேவையல்லவா? வசிக்கக்கூடியவர்களும் நீங்கள்தான். முதலில் நீங்கள் தெய்வீக குணமுடைய தேவதைகளாக ஆக வேண்டும். மனிதனிலிருந்து தேவதை என்றும் பாடப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கின்றனர் அல்லவா? பகவானின் மகா வாக்கியம், இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். இந்த மரண உலகின் கடைசி பிறவியில் நாம் தூய்மையாக இருக்கிறோம். இந்த விகாரங்களை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகிற்கு எஜமானனாக ஆவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகள் கேட்கவும் செய்கிறீர்கள், மேலும் மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் செய்கிறீர்கள். இந்த பழைய உலகின் விநாசம் எதிரிலேயே இருக்கிறது. இது அதே மகாபாரத யுத்தமாகும். காமம் மிக பெரிய எதிரி. ஆகையால் உறுதிமொழி செய்யுங்கள், நாம் இப்போது தூய்மையாக ஆகிறோம் என்பதை நீங்கள் இப்போது புரிந்திருக்கிறீர்கள். இந்த பழைய உலகம் அவசியம் விநாசம் ஆகிவிடும். அதற்கு முன்பாக அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். விநாசம் ஏற்படும், பிறகு கேட்கவே கேட்காதீர்கள். ஐயோ ஐயோ என்ற நிலை ஏற்படும். கடுமையான மரணம் அதிகம் நிகழும். உங்களால் பார்க்கவும் முடியாது. யாருக்காவது அறுவை சிகிச்சை நடைபெறும் போது பலவீனமானவர்களால் அங்கு நிற்க முடியாது, கீழே மயங்கி விழுந்து விடுவர். அதனால்தான் டாக்டர்கள் குடும்பத்தினர்களை அனுமதிப்பது கிடையாது. இது எவ்வளவு பெரிய அறுவை சிகிச்சையாகும். ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். இது மிகவும் அசுத்தமான உலகமாகும். முட்கள் நிறைந்த காடாகும். சத்தியுகம் மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் என்று கூறப்படுகிறது. தேவதைகள் சைத்தன்ய மலர்கள் அல்லவா? சொர்க்கத்தில் மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் இருக்கும் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். என்ன கேட்கிறார்களோ அதை கூறிவிடுகின்றனர். அல்லாவின் பூந்தோட்டம் என்று கூறுகின்றனர் அல்லவா? பிறகு தியானத்தின் போது பூந்தோட்டத்தை பார்ப்பார்கள். அல்லாஹ் கைகளில் மலர் கொடுத்தார், புத்தியில் அல்லாவின் பூந்தோட்டம் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் சாட்சாத்காரம் செய்வதற்காகவே பக்தி செய்கின்றனர். சாட்சாத்காரம் ஏற்பட்டு விட்டால் சர்வ வியாபி அல்லவா என்று கூறுவர். எது கடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடைபெறும். குழந்தைகள் எந்த நிலையில் எப்படி வந்தீர்களோ அதே நிலையில் மீண்டும் கல்பத்திற்கு பிறகு வருவீர்கள். நாடகத்தை சிலர் நல்ல முறையில் புரிந்திருக்கின்றனர். பாபாவிடம் சிலர் வருகின்ற போது முன்பு எப்போதாவது வந்திருக்கிறீர்களா என்று பாபா கேட்பார். ஆம் பாபா, உங்களை கல்பத்திற்கு முன்பும் சந்தித்திருந்தோம், உங்களிடம் ஆஸ்தி அடைய வந்திருந்தோம் என்று கூறுவர். என்ன பதவி அடைந்தீர்கள் என்று தந்தை கேட்பார். பாபா மம்மா என்று கூறுகிறீர்கள் எனில் அவசியம் அவர்களது வம்சத்தில் வருவீர்கள். உயர்ந்த பதவி அடையும் அளவிற்கு முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இந்த அனைத்து விஷயங்களும் உங்களது புத்தியில் இருக்கிறது. யுத்தமும் நடைபெறும், நரகமும் விநாசம் ஆகியே தீரும். உங்களிடம் மிகவும் முதல் தரமான சித்திரங்கள் உள்ளன. இரண்டு உருண்டை உள்ள சித்திரம் அச்சடிக்க வேண்டும். இதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது, சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்துக்கு எட்டி உதைக்கிறார். உங்களது முகமும் சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறது. இது முற்றிலும் சரியான விஷயமாகும். இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் வீட்டை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் என்பதை அறிவீர்கள். பழைய உலகை மறக்க வேண்டும். இதுதான் எல்லையற்ற வைராகியம் என்று கூறப்படுகின்றது. பழைய உலகை விட்டுவிட்டு நாம் பாபாவிடம் செல்கிறோம். நினைவு யாத்திரையின் மூலம்தான் செல்வீர்கள். முக்கியமானது நினைவிற்கான விஷயமாகும். நினைவின் மூலம் அனைத்தையும் செய்கிறீர்கள் அல்லவா? இப்போது தந்தை வந்து யதார்த்தமான விஷயங்களை புரிய வைக்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள். இது கலப்படமற்ற நினைவு, அதுவும் அர்த்தத்துடன் கூடியதாகும். சிவபாபாவும் புள்ளியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தன்னையும் ஆத்மா புள்ளி என்று புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையையும் புள்ளி என்று புரிந்து கொள்ள வேண்டும். புதிய விஷயத்தை பார்த்து மறந்து விடுகிறீர்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பிறகு தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். நல்லது, புள்ளி சிறியதாக இருக்கும், வீடு பெரியதாக இருக்கும் அல்லவா? வீட்டை நினைவு செய்யுங்கள். பாபாவும் அங்குதான் இருக்கிறார். எங்கு பாபா இருக்கிறாரோ அங்கு நாம் செல்வோம். புள்ளி நினைவிற்கு வருவது கிடையாது, வீடு நினைவிற்கு வருகிறது அல்லவா? அது சாந்தி தாமம், அது சுகதாமமாகும், இது துக்கதாமமாகும். இப்போது நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சியின்படி படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பிறகு சுகதாமத்திற்கு வந்து விடுவீர்கள். தந்தையின் குழந்தையெனில் அவசியம் சொர்க்கத்தின் ராஜ்யம் தேவை. கல்பத்திற்கு முன்பும் சிவபாபா வந்திருந்தார், சொர்க்க ராஜ்யத்தை கொடுத்திருந்தார். நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இப்போது உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் மீண்டும் வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். எத்தனை முறை நீங்கள் ராஜ்யத்தை அடைந்தீர்கள் மற்றும் இழந்தீர்கள்? எண்ணற்ற முறை ஆஸ்தி அடைந்திருக்கிறீர்கள். இருப்பினும் இப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறந்து விடுகிறீர்கள்? மாயையின் புயல்களில் அதிக யுத்தம் நடைபெறுகிறது. அதனால்தான் நாடகத்திலும் காண்பிக்கிறீர்கள், மாயை அந்த பக்கம் இழுக்கிறது, பிரபு இந்த பக்கம் இழுக்கிறார். ஞானத்தில் தடைகள் ஏற்படுவது கிடையாது, நினைவில் தடைகள் ஏற்படுகிறது. இதில்தான் முயற்சி இருக்கிறது. மகாரதியாக ஆகுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகின்றார். இந்த பழைய உலகம் எரிந்து போய்விடும். இந்த யக்ஞத்தில் முழு உலகமும் ஸ்வாகா ஆகிவிடும். ஆக மகாவீரராக ஆக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் உறுதியான ஆடாத அசைக்க முடியாத ராஜ்யத்தை அடைய வேண்டும். எவ்வளவுதான் புயல்கள் வந்தாலும் மாயை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு உங்களது புத்தியின் தொடர்பு தந்தையிடம் இருக்க வேண்டும். இது உங்களது கடைசி மனநிலையாகும். மாற்றல் ஏற்படும் போது பள்ளிகளில் தேர்வு கடைசியில் இருக்கும். உங்களது மாலையும் கடைசியில் உருவாகும். இன்னார் இந்த நிலை அடைவார், இன்னார் இவ்வாறு ஆவார் என்று உங்களுக்கு அதிக சாட்சாத்காரம் கிடைக்கும். இவர் தாசியாக ஆவார் என்று கூறுவீர்கள். கடைசியில் ஒன்றும் செய்ய முடியாது, பச்சாதாபம் அடைய வேண்டியிருக்கும். இவ்வாறு நான் செய்துவிட்டேன், ஸ்ரீமத் படி ஏன் நடக்கவில்லை? ஆனால் அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, இவ்வாறு அதிகம் பச்சாதாபம் அடைய வேண்டியிருக்கும். மனிதர்கள் யாரையாவது கொலை செய்துவிட்டு பிறகு பச்சாதாபம் அடைகின்றனர். ஆனால் கொலை நடந்துவிட்டது, பிறகு என்ன செய்ய முடியும்? அதனால்தான் தவறுகள் செய்யாதீர்கள், சுய முயற்சி செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 84 பிறவிகளுக்காக நாடகம் இப்போது முடிவடைகிறது. திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் ஆத்ம அபிமானியாக ஆகி பாவனமாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தை நீக்க வேண்டும். அர்த்தத்துடன் தன்னை ஆத்மா புள்ளி என்று புரிந்து கொண்டு புள்ளியான தந்தையின் கலப்படமற்ற நினைவில் இருக்க வேண்டும். மகாவீரராக ஆகி தனது மனநிலையை ஆடாது அசையாததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வரதானம் வீணான இழப்பை முடிவுக்கு கொண்டு வந்து சக்தி வாய்ந்தவராக மாறும் குறைந்த செலவில் நிறைந்த பலன் அடைபவர் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் பாப் தாதாவிடம் இருந்து கிடைத்துள்ள பொக்கிஷங்கள் அனைத்தையும் வீணாக போவதிலிருந்து காப்பாற்றினால் நீங்கள் குறைந்த செலவில் நிறைந்த பலனடைபவர்களாக ஆகுவீர்கள். வீணானவற்றிலிருந்து பாதுகாப்பது என்றால் சக்தி வாய்ந்தவராக மாறுவது என்று பொருள். எங்கு ஆன்மீக சக்தி இருக்கிறதோ அங்கு வீணானவை வருவதற்கு சாத்தியமே இல்லை. ஒருவேளை வீணான எண்ணங்கள் அல்லது சக்திகளின் கசிவு இருக்குமானால் நீங்கள் எவ்வளவுதான் ஆன்மீக முயற்சி செய்தாலும் உழைத்தாலும் சக்தி வாய்ந்தவராக ஆக முடியாது. எனவே அந்த இழப்பை கண்டறிந்து முடிவுக்கு கொண்டு வாருங்கள். அப்போது வீணான நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நிலைக்கு மாறிவிடுவீர்கள். ஸ்லோகன்: குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே முழுமையான தூய்மையை கடைபிடிப்பது, இதுவே யோகி ஆத்மா மற்றும் ஞானி ஆத்மாவின் சவாலாகும். அவ்யக்த சமிஞை: அப்பவித்ரதாவின் விதையையும் கூட அழித்து முழுமையான தூய்மையானவர் ஆகுங்கள். பரமாத்ம ஞானத்தின் புதுமையே தூய்மைதான். நீங்கள் மிகவும் பெருமையோடு கூறுகிறீர்கள், நெருப்பும் பஞ்சும் ஒன்றாக இருந்தாலும் நெருப்பு பற்றி கொள்ளவே முடியாது என்று. தூய்மை இல்லாமல் உங்களால் யோகி ஆத்மாவாக ஞானி ஆத்மாவாக மாறவே முடியாது என்று நீங்கள் உங்களது சொற்பொழிவுகளிலும் கூறுகின்றீர்கள். எனவே அந்த சவாலை இப்போது நடைமுறை வடிவத்திற்கு கொண்டு வாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.